نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களை வாழ வைத்திருப்பது, வாழுவதற்கு அல்லாஹ் சில நாட்களை எங்களுக்கு வழங்கியிருப்பது, நாம் மனம் போன போக்கிலே எப்படியும் வாழலாம் என்பதற்கு அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். மனிதர்களாகிய நாம் உலகத்திலே எதை செய்தாலும் அதிலே மார்க்கத்திலே சரியத்திலே ஒரு நோக்கம் வைக்கப்பட்டிருக்கும். நாம் தொழில் செய்கிறோம், நாம் குடும்பம் நடத்துகிறோம், நாம் திருமணம் முடிக்கிறோம், குழந்தை வளர்க்கிறோம், எதுவாக இருந்தாலும் அந்த ஒவ்வொன்றிலும் மார்க்கம் சில நோக்கங்களை வைத்திருக்கிறது. அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செயல்பட்டால் அவனுடைய உலக தேவையும் அழகாக நிறைவேறும். அதே விடயத்தின் மூலம் அவர் மறுமையிலும் வெற்றி பெறலாம். நோக்கத்தை மறந்துவிட்டு அவருடைய விருப்பப்படி அவர் வாழ ஆரம்பித்து விட்டால் உலகத்திலே நோக்கம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, அந்நியர்கள். வெறுமனே உலகத்திலே அனுபவிப்பதற்கு மட்டும் வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, யகூதிகளும் நசாராக்கள். நாம் இந்த உலகத்திற்கு அனுபவிப்பதற்கு வந்தவர்கள் அல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் காஃபிர்களை பார்த்துத்தான் கூறுகிறான், யதமத்தஊன வயக்குலூன கமா தஃபுலுல் அன்ஆம் வன்னாரு மஸ்வல் லஹும். அவர்கள் சாப்பிடுகிறார்கள், குடிக்கிறார்கள், ஜொலி பண்ணுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு இந்த உலகம் சுவர்க்கம், நரகம் அவர்களுக்குரிய தங்கும் தலம் என்பதனால் ஒரு நோக்கம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் அப்படி அல்ல. பொதுவாக எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிட்ட ஒரு வயதை அடையும் பொழுது அவர் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார். பணம் சம்பாதிக்கிறார், ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் தனக்கு வருமானத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். இன்னும் கொஞ்சம் வயது போகும் பொழுது அடுத்த கட்டமாக அவர் தன்னுடைய ஒரு திருமண வாழ்க்கைக்கு தயாராகிறார். இப்பொழுது தனிமையிலே வாழ முடியாது, எனக்கென்று ஒரு மனைவி தேவை. இன்னும் கொஞ்ச நாள் போகும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையின் மூலம் அல்லாஹ் அவருக்கு குழந்தைகளை வழங்குகிறான். ஒரு குடும்பக்காரராக மாறிவிட்டார், ஒரு தந்தையாக ஆகிவிட்டார், தாயாக மாறிவிடுகிறார் ஒரு பெண். பெரியோர்களே, சகோதரர்களே, சமூகத்திலே யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் அவர் ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பார். இன்னும் ஒரு அடிப்படையிலே நோக்கும் பொழுது அவர் திருமணம் முடித்தவராக இருப்பார் அல்லது திருமணம் முடிப்பதற்கு எதிர்பார்த்தவராக இருப்பார். இந்த ஒவ்வொன்றிலும் மார்க்கம் சரியாகவும் எங்களுக்கு நோக்கத்தை படித்து தந்திருக்கிறது. நான் ஏன் தொழில் செய்கிறேன், ஏன் நான் பிசினஸ் செய்கிறேன், ஏன் பணம் சம்பாதிக்கிறேன், இந்த நோக்கத்தை மனிதன் அடிப்படையாக வைத்துக் கொண்டால்தான் அவருடைய தொழிலின் மூலம் உலகத்திலும் அவருக்கு பரக்கத்து உண்டாகும், அதே தொழிலின் மூலம் அவர் சுவர்க்கத்தையும் அடையலாம். அது ஹலாலான எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லை. திருமணம் முடிக்கக்கூடியவர் அல்லது திருமணம் முடித்தவர், நான் ஏன் திருமணம் முடிக்கப் போகிறேன், நான் ஏன் திருமணம் முடித்தேன், திருமணம் முடித்ததின் மூலம் என்னுடைய நோக்கம் என்ன, எதை நான் இந்த உலகத்திலே இந்த மனைவி மக்களை கொண்டு எதை நான் சாதிக்க வேண்டும், எதை நான் அடைய வேண்டும், இதன் மூலம் என்னுடைய அடைவு என்ன, மார்க்கம் நோக்கம் படித்து தந்திருக்கிறது. அந்த நோக்கத்தை இவர் செயல்படுத்தும் பொழுது உலகத்தில் மட்டுமல்ல ஈருலக வாழ்க்கையின் கண்ணியத்துக்கும் அதான் அவருக்கு காரணமாக ஆகும். ஹதீஸ் சொல்லி இருக்கு. முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோம் தொழிலை. ஏன் நான் தொழில் செய்கிறேன், என்னுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தருகிறார், ஒருவர் மூன்று நோக்கத்திலே மூன்று நியத்துடன் பணம் சம்பாதிக்கிறார். ஒரு மனிதனுக்கு பணம் எவ்வளவும் சம்பாதிக்கலாம், மார்க்கம் அதற்கு ஒரு அளவு எல்லை வைக்கவில்லை. ஒரு நாளுக்கு இவ்வளவுக்கு மேல சம்பாதிக்கப்படாது, ஐஸ்ராஃப் மார்க்கம் சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு 750 ரூபா தான் சம்பாதிக்கும், அல்லது 1500 ரூபா வந்துட்டு அதுக்கு பின்னால் அவர் வீட்டுக்கு பேசுகிறோம், அது கங்கல இருக்கிறது அநியாயம் இஸ்ராஃப் என்று மார்க்கம் சொல்லவில்லை. எவ்வளவும் சம்பாதிப்பார் இல்ல, அவருக்கு குறிப்பிட்ட ஒரு அளவை தாண்டித்தார், இப்ப அவர் வந்து 100 வருஷம் சம்பாதிச்சல்லாட்டின் பரவல் அவருக்கு வாழ்க்கையை கொண்டு போகலாம், இப்ப இவர் சம்பாதிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. மௌத்து வரையிலே அவருக்கு ஹலாலாக இவ்வளவு சம்பாதிக்கலாம், கோடி கணக்கு சம்பாதிக்கலாம், இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும் என்று மார்க்கம் அவருக்கு ஒரு வரையறை வைக்கவில்லை. ஆனால் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறது, ஏன் பணம் சம்பாதிக்கிறேன், எதற்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டும். ஒருவர் மூன்று நோக்கத்திலே பணம் சம்பாதிக்கிறார், அது அவர் ஒரு கடையிலிருந்து சம்பாதிக்கலாம், அரசாங்க தொழிலிலிருந்து சம்பாதிக்கலாம், ஹலாலான முறையில் இருக்கக்கூடியதில் அவர் திருவிலோட்டி தான் சம்பாதிக்கலாம், அல்லது அவர் பாஸ் வேலை செய்து சம்பாதிக்கலாம், அவர் மரமேறி சம்பாதிக்கலாம், ஏதோ ஒரு ஹலாலான அடிப்படையிலே உள்ள ஒரு தொழிலை அவர் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாதிக்கிறார். இவ்வளவு நோக்கம் என்ன, நோக்கத்தை வைத்துதான் அல்லாஹுடைய முடிவு. இவர் டாக்டராக இருந்து சம்பாதித்தார், அவர் லோயராக இருந்து சம்பாதித்தார், அவர் இன்ஜினியராக இருந்து சம்பாதித்தார், அதனால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் அப்படி மதிப்போ, இவர் மரமேறிதான் சம்பாதித்தார் அல்லது இவர் இப்படித்தான் சம்பாதித்தார் என்பதனால அவருக்கு இப்படி அல்ல என்று அல்லாஹ்விடத்திலே கிடையாது. அல்லாஹ் எல்லோரிலும் பார்க்கிறான் இவன் எந்த நோக்கத்திலே சம்பாதிக்கிறான். என்ன நோக்கம், முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தஅஃபுஃபன் அனிஸ்ஸுஆல், நான் ஏன் சம்பாதிக்கிறேன், ஏன் கஷ்டப்படுகிறேன், ஏன் காலையில் நான் தொழிலுக்கு செல்லுகிறேன், கடையிலே போய் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு சில நேரங்களில் உரிய நேரத்துக்கு சாப்பிடுவதற்கும் நேரம் கிடைப்பதில்லை, குடும்பத்துடைய சில முக்கியமான பங்கன்களில் கூட எனக்கு கலந்து கொள்ள சில நேரம் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, என்னுடைய இந்த தொழில் அதுக்கு தடையாக ஆகிவிட்டது. தொழில் ஹலாலான தொழில், முதலாவது நீயத் தஅஃபுஃபன் அனிஸ்ஸுஆல், நான் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது, என்னுடைய தேவைகளை ஹலாலான வழியில் நானே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எல்லோருடைய நீயத்திலே முள்ளதுதான் இது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய நீயத். நான் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது, ஏன் யாசகம் செய்வதை போன்ற கேவலப்படுத்தப்பட்ட ஒன்று இஸ்லாத்திலே வேறொன்று கிடையாது, அப்படி அவனுக்கு தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாசகம் கேட்பானோ, அடுத்தவனிடத்திலே கேட்டு வாங்கக்கூடிய பழக்கம் யாரிடத்திலே இருக்குமோ அவன் எப்படிப்பட்டவன் என்றால், கியாமத்துடைய நாளிலே சதை இல்லாமல் வருவான், வெறுமனே முள்ளும் தோலுமாக வருவான். இஸ்லாம் விரும்புவது ஒருவன் கஷ்டப்பட்டாவது சம்பாதிக்க வேண்டும், சும்மா கேட்டு தின்ற பழக்கத்தை இஸ்லாம் முழுமையாக தடுத்திருக்கும். அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மூன்று விடயத்தை நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், அந்த மூன்று விடயத்திலே ஒன்றிலே ஒரு மனிதன் ஈடுபட்டால் ரசூலுல்லாஹ் சத்தியம் செய்கிறார்கள், அவனுக்கு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இது நடக்கும். அதில் ஒன்று சொன்னார்கள், யார் சதக்காவுடைய வாயிலை திறந்து விடுகிறானோ அவனுடைய பொருளில் அல்லாஹ் நிச்சயமாக பெருக்கத்தை ஏற்படுத்துவான். இரண்டாவது சொன்னார்கள், யார் பணிவுத்தன்மையை தனக்கு தெரிந்து கொள்ளுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவரை உயர்த்துவான். மூன்றாவது சொன்னார்கள், யார் பொருளை பெருக்கும் நோக்கத்தில் யாசகம் கேட்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வானோ அல்லாஹ் அவனிலே இன்னும் கேவலத்தையும் இழிவையும் வறுமையையும் சாட்டிவிடுவான். யாசகம் கேட்கிறார்கள், ஒரு நாளும் முன்னேற மாட்டார், நாளுக்கு நாள் கேவலம். எனவே இவருடைய நீயத், ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், என்னுடைய தேவையை ஹலாலான வழியில் நானே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஹலாலான வழியில் வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாவிலும் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார், எனக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, அதாவது நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு அங்கே ஹலாலான ஒரு திருகத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு செய்தி கிடைத்தால் அதற்காக வேண்டி நான் நேரம் ஒதுக்குவேன். நான் அந்த ஹலாலான வழியில் எனக்கு ஒரு திருகம் லாபம் கிடைக்கப் போகிறது என்றால் அதற்காக வேண்டி நான் கஷ்டப்பட்டு பிரயாணம் செய்வேன். அந்த ஹலாலான வழியில் எப்படியாவது அந்த ஒரு திருகத்தை லாபமாக நான் அடைந்து கொள்வேன். எனக்கு நூற்றுக்கு நூறு விளங்கிவிட்டது, எனக்கு ஹலாலான வழியில் தான் வந்தது என்று விளங்கிவிட்டால் நான் அந்த ஒரு திருகத்தை கொண்டு போய் மாவு வாங்குவேன், அதன் மூலம் நான் ரொட்டி சமைப்பேன், அதன் மூலம் என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கும் உண்ண கொடுப்பேன், யாராவது நோயாளிகள் இருந்தால் அவர்களுக்கும் விசேஷமாக உண்ண கொடுப்பேன். ஏன் ஹலாலான வழியில் வந்த பணத்திலே நோயாளிக்கு சிஃபா நோய் நிவாரணம் இருக்கு, அப்படிப்பட்ட பரக்கத்து பொருந்து. அப்படியான ஹலாலான உணவை சாப்பிட்டு விட்டு ஒரு மனிதன் வாழும் பொழுது அதனுடைய பரக்கத்தினால் சமூகத்துக்கு தேவையான நல்ல குழந்தைகளை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறார். இப்படி நிறைய சொல்றார். நான் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடிய கெட்ட பழக்க வழக்கம் அணுவளவும் வரக்கூடாது,
அடுத்தவனுடைய பொருளிலே ஆசை அனுபவம் வரக்கூடாது. அவர் எனக்கு தர வேண்டுமே, இவர் எனக்கு தர வேண்டுமே என்ற எதிர்பார்ப்பு எனக்குள்ளே ஏற்படக்கூடாது. என்னுடைய தேவைகளை தேவை வரும் பொழுது அழகாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். என்னுடைய முயற்சியின் பின்னணியில் நான் அதனை அடைந்து கொள்ளுகிறேன். இந்த நோக்கத்தில் ஒருவர் பணம் சம்பாதிக்கிறார், முதலாவது நீங்க. இரண்டாவது நீயர் சயன் அலல் இயால், ஏன் பணம் சம்பாதிக்கிறேன். இரண்டாவது என்னுடைய நோக்கம் இயால் என்பது இவருடைய மனைவி, இவருடைய குழந்தைகள், அது போக வேறு யாராவது இவருடைய செலவின் கீழ் இருந்தால் அவர்கள். சில நேரங்களில் சிலருடைய பொறுப்பின் கீழ் தான் அவருடைய தாய் இருப்பார், அவருடைய தந்தை இருப்பார். சில நேரங்களில் அவருடைய குடும்பத்துடைய நிலைமையை வைத்து சகோதரி சகோதரர்களுடைய சேவையை இவர்தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். குறிப்பாக மனைவி குழந்தைகள். இரண்டாவது இவருடைய நீயத், நான் ஏன் பணம் சம்பாதிக்கிறேன். அலன் இயால், என்னுடைய மனைவி குழந்தைகளுடைய தேவைகளையும் அலனாக நானே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அலாலான வழியிலிருந்து அவர்களை இன்னும் ஒருவரின் பக்கம் தேவையாக்கி வைக்க கூடாது. அடுத்தவனிடத்திலே போய் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மௌத்துக்கு பின்னாலோ அடுத்தவனிடத்திலே போய் கை நீக்கக்கூடிய நிலையிலே அவர்களை நான் விட்டு வைக்க கூடாது என்ற நோக்கத்தில் பணம் சம்பாதிக்கிறார், பணம் சேர்க்கிறார். மனைவி குழந்தைகளுக்காகவே உலகத்தில் வாழும் பொழுதே ஒருவர் மனைவி குழந்தைகளுக்கும் சில பணம் சொத்துகளுக்குரிய ஏற்பாடை செய்வதே இது தவறு என்று யாருக்கும் சொல்ல முடியாது. மார்க்க அனுமதி வழங்கியிருக்கும். சஹி முஸ்லிம் திருமதி போன்ற கிரமங்களிலே வரக்கூடிய அறிவார். சாதிபின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோயிலே இருக்கிறார். அல்லாஹ் நிறைய வசதிகளையும் அவர்களுக்கு வழங்கி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிப்பதற்கு வருகிறார். வந்து நோய் விசாரித்து விட்டு அவர்களை பார்த்தால், அவர்களுடைய நிலைமையை பார்த்தால் அவர்களை புரிந்து கொள்கிறார்கள், இது என்னுடைய மரண நோய், நான் இந்த நோயிலே மரணித்து விடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மஷூரா கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடம் நிறைய சொத்துகள் இருக்கிறது, நிறைய காசு பணங்கள் எனக்கு இருக்கிறது. அத்தஸத்தகு பிமாலி குல்லிஹி, நான் என்னுடைய அந்த முழு சொத்துகளையும் ஏழை எளிய மக்களுக்கென்று மௌத்துக்கு முன்னால் சதக்கா செய்துவிட்டு மரணிக்கட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம். ரசூலுல்லா சதக்கா செய்ய வேணும் என்று தடுக்கிறாங்களா இந்த டைம்ல? அப்ப கேட்டாங்க, அப்படின்டா என்ற சொத்துல பாதிய வச்சுட்டு பாதிய நான் முழுமையாக சதக்கா கொடுக்கட்டுமா? ஒரு கோடி பணம் இருந்தா 50 லட்சத்தை நான் சதக்கா கொடுக்கிறேன், 50 லட்சம் அது அனந்தரக்காரர்களுக்கு, மனைவிக்கும் புள்ளைகளுக்கும் போகும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வேண்டாம். மூணாவது கேட்டாங்க, அப்படி இருந்தா அப்படி இருந்தாக்கு துளிசி மாலி, முழு சொத்தையும் மூன்றாக பிரித்து அதில் மூன்றில் ஒரு பகுதியை நான் சதக்கா செய்துவிட்டு மரணிக்கட்டுமா? அப்படி ஒரு வசியத்தை செய்துவிட்டு மௌத்தாகட்டுமா? அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஸ்ஸுலுஸ் வஸ்ஸுலுஸு கதீர், மூன்றில் ஒன்றை சதக்கா செய்வதற்கு நியத்து வைக்கிறீர்களா, யோசிக்கிறீர்களா? மூன்றில் ஒன்றும் இந்த நேரத்தில் அதிகம்தான். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு வாசகத்தை, ஒரு புத்திமதியையும் சொன்னார். அந்த வரசதக அக்னியா, நீ உன்னுடைய அனந்தரக்காரர்கள், உன்னுடைய மனைவி குழந்தைகள் அடுத்தவர்களிடத்திலே கை நீட்டக்கூடிய நிலைக்கு விட்டு செல்வதை விட அவர்கள் அவரவர்களுடைய தேவையை அவரவர்களாகவே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலையிலே அவர்களுக்கும் நீ சில சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு மரணிப்பது, இது அவர்கள் ஒன்றுமில்லாமல் நாளைக்கு போய் அடுத்தவனிடத்திலே கை நீட்டுவதை விட சிறந்தது. அதனால் மூன்றில் ஒன்றையும் சதக்கா செய்வதை நான் அதிகமாகவே கருதுகிறேன். பெரும் பகுதியை குடும்பத்துக்கு வைத்துவிட்டு மூத்தாகும் என்ற அடிப்படையிலே வசியத்து செய்தார். இந்த ஹதீஸிலிருந்துதான் உலமாக்கள் சட்டம் எடுத்திருக்கிறார்கள். சாஃபி மதுஹப் போன்ற மதுஹப்களிலே ஒருவர் மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஏண்ட முழு சொத்தையும் அந்த மஸ்ஜிதுக்கு கொடுத்திருங்கோ, மதரிசாவுக்கு கொடுத்திருங்கோ, இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திருங்கோன்னு வசியத்தை செய்தாலும் கூட அதுல மூன்றுல ஒன்று மட்டும்தான் செல்லுபடியாகும், மற்றது குடும்பத்துக்கு தான் கொடுக்கும். அவர் வசிய செய்தாலும் மூன்றுல ரெண்டு செல்லுபடியாகும். இவருடைய நோக்கம் என்ன? ஏன் பணம் சம்பாதிக்கிறேன், என்னுடைய மனைவி குழந்தைகள் ஹராம் சாப்பிடக்கூடாது, அடுத்தவனிடத்திலே கை நீட்டக்கூடாது, அவர்களுக்கு நான் ஹலாலாக சம்பாதித்து கொடுக்க வேண்டும், அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை போக வேண்டும், அவர்களின் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஒருவர் பணம் சம்பாதிக்கிறார். எல்லோருடைய நோக்கமும் தான் இது. மூன்றாவது, இவருடைய நோக்கம் என்னுடைய மனைவி மக்களுடைய தேவை போக மேலதிகமாக வரக்கூடியதில் நான் அதிகமான நல்ல விடயங்களில் என்னுடைய பணத்தை செலவழிக்க வேண்டும். அப்படியென்றால் ஒருவருடைய நீயத், நான் என்னுடைய வருமானத்தை இன்னும் பெருக்க வேண்டும். அப்படி பெருகினால் இவருடைய நீயத் என்னவென்றால், சென்ற வருடம் நான் ஜகாத்துக்கு கணக்கு பார்க்கும் பொழுதே 2 லட்சம் நான் ஜகாத்து கொடுத்தேன், அதன் மூலம் சில ஏழைகள் பிரயோசனம் அடைந்தார்கள், இன்னும் நான் சிரமப்பட்டு என்னுடைய வருமானம் பெருகும் என்றால் என்னுடைய ஜகாத்துடைய அளவு கூடும். ஜகாத்துடைய அளவு 5 லட்சமாக வந்தால் இன்னும் சில ஏழைகளுக்கு கூடுதலான பிரயோசனம் உண்டாகலாம். இவருடைய நீயத் மேலதிகமானதிலிருந்து நிறைய சதக்கா செய்வேன், ஏழை எளிய மக்களை கவனித்துக் கொள்வேன், அண்டை வீட்டார்களுக்கும் உதவுவேன், கஷ்டமுள்ளவர்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுப்பேன், நல்ல வழிகளிலே செலவழிப்பேன், அல்லாஹ்வுடைய தீன் மேலங்குவதற்கு என்ன என்ன வழிகளில் எல்லாம் பணம் செலவழிக்கப்பட வேண்டுமோ அதில் நானும் ஒரு பங்கை எடுத்துக் கொள்வேன் என்ற ஒரு பெரிய ஒரு நீயத்துடைய பட்டியலையே அவர் போட்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய நோக்கம். உண்மையில் அப்படி செய்கிறார். சமூகத்திலே தேவை உண்மையிலே நிறைய இருக்கு. நீங்கள் இன்று சமூகத்தில் எத்தனையோ, குறிப்பாக சில பகுதிகளிலே கேள்விப்படக்கூடிய சில பயங்கரமான செய்திகள், கவலைக்குரிய செய்திகள், ஆனால் அதனுடைய பின்னணி என்ன என்று யோசிக்கும் பொழுதே மிகப்பெரிய பிரச்சனை அந்த பாவத்துக்கு அவரை தள்ளியது வேறொன்றுமல்ல, பொருளாதார பிரச்சனை. ஒரு பகுதியில் ஒரு பெண்மணியை பற்றி செய்தி வருகிறது. என்ன செய்தி? மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு செய்தி வருவது, இந்த பெண்மணி தவறு செய்கிறார், பக்கத்து ஊரிலோ அல்லது அடுத்த ஊரிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆண் இடைக்கிடையே 2 வாரத்துக்கு ஒரு முறை 1 வாரத்துக்கு ஒரு முறை இவருடைய வீட்டுக்கு வந்து செல்கிறார், தவறு நடைபெறுகிறது, இதற்கு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவசரமாக, ஊருக்குள்ள இப்படி ஒரு பாவம் நடக்குது. சரி, நிர்வாகத்துக்கு மாத்திரம், உடனே போனாங்க விசாரணை நடத்துறது. அவளுடைய வீட்டுக்கே போய் தொடங்கினாங்க நிர்வாகத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம். அவங்க முடிவெடுத்தாங்கன்னா இப்படி இவளுக்கு பகிரங்கமா நடக்க இடமுண்டு அவளை பகிரங்கமா விசாரிப்போம், வீட்டுக்கு போயிட்டு நடந்ததை சொல்லி விசாரிப்போம், உனக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம், முறையில்லாம நடக்கிறாய் நீ. அவள் சொன்னால் எனக்கு வேண்டிய சட்ட நடவடிக்கை எடுங்க பிரச்சனை இல்லை, ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு,
நான் இந்த தவறை செய்ததன் பின்னால் எனக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முழு நிர்வாகமும் வீட்டுக்கு முன்னால் வந்து இறங்கி இருக்கிறீர்கள், முதலாவது என்னுடைய அடுத்த பிரச்சனையையும் கேட்டுவிட்டு சட்ட நடவடிக்கை எடுங்க.
என்ன பிரச்சனை சொன்னா, நான் திருமணம் முடித்தேன், எனக்கு ரெண்டு மூணு புள்ள, ஏண்ட கணவன் கெட்டவன், கெட்ட பழக்க வழக்கம் உள்ளவன், வீட்டுக்கு வரமாட்டான், சில நேரங்களில் வருவான், குடிச்சிட்டு வருவான், வீட்டில் உள்ளதையும் எடுத்துக்கொண்டு போவான், எனக்கும் என் புள்ளக்கின் தேவையான அத்தியாவசியமான செலவையும் செலவழிக்க மாட்டான், மாச கணக்கில் சில நேரங்கள் வீட்டில் இருக்க மாட்டான், அவனுக்கு என்னவான தேவைப்பட்ட வீட்டுக்கு வரும்.
இந்த ஏண்ட கஷ்டத்தை உணர்ந்து பக்கத்தூரில் உள்ள ஒரு சகோதரர் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான்,
ரெண்டு கிழமை கொடுக்கா, ஒரு வாரத்துக்கு கொடுக்கா, எனக்கு தேவையான இந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருளையும் வழங்குவார், பணத்தையும் கொடுப்பார். காலப்போக்கில் அவன் சில பாவங்களுக்கு விருப்பம் கேட்டான், அவன் செஞ்ச உபகாரம் எனக்கு ஏலாண்டு சொல்றது கேல நிர்பந்திக்கப்பட்டுவிட்டு,
என்னுடைய கணவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்கிறான், குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுடைய தந்தை செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்கிறான், எப்படி நான் அவனுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நடந்து நன்றி கெட்டவராக நடக்கலாம், அதனால் அனுமதி கொடுத்து
நிர்வாகம் திரும்பி வந்தாங்க. யோசிப்போம், நடந்த உண்மை,
பாவம் செய்யக்கூடிய எல்லோரும் ஆரம்பத்திலே சிறுநேரங்களிலே பழகுவது அவனுடைய சுய விருப்பத்துக்கு அல்ல, இப்படிப்பட்ட சில பொருளாதார பிரச்சனை எத்தனையோ பெண்களை பாவத்தின் பக்கம் தள்ளி இருக்கிறது, சமூகத்திலே உள்ள தனவந்தர்களுடைய பொறுப்பு இல்லாவிட்டால் சியாமத்திலே பிடிக்கப்படுவார். வெறுமனே எல்லா பாவங்களையும் ஒரு பயானின் மூலம் மாத்திரம் நிறுத்த முடியாது, அந்த பாவத்தை அவன் ஏன் செய்கிறான், இந்த பாவத்துக்கு ஏன் அவள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார், ஏன் அந்த பெண் போய் அவளுடைய மாலையை நகையை அந்த நகை கடையிலே ஈடு வைத்துவிட்டு அந்த வட்டியிலே கை வைத்ததற்குரிய காரணம் என்ன,
இதுவும் தனவந்தர்களுடைய நிர்வாகத்துடைய ஊருடைய முக்கியஸ்தர்களுடைய பொறுப்பு. குடும்ப ஊரிலே ஒரு பாவம் நடப்பதாக இருந்தால் இது ஏன் நடைபெறுகிறது, இதனை இல்லாமலாக்குவதற்கு வேறு என்ன வழி இருக்கு. இமாம் சுஃபியான் சௌரி அல்லது ஹசன் பசரி அல்லது இன்னும் இமாம் பேரை மறந்துவிட்டு, இவர்களிடம் ஒரு பெண்மணி வந்தார். அந்த பெண்மணி வந்து அவருடைய சில தேவைகளை தனிப்பட்ட முறையிலே சொல்லி சில தொகை ரூபா பணம் கேட்டார். அவருடைய மாணவர்களும் பக்கத்திலே இருந்தார்கள். அவள் கேட்டது சிறிய ஒரு தொகை, அன்றைய அவளுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு தொகையை கேட்டார். அவர்கள் அதை கொடுத்துவிட்டு திரும்பவும் அவளை கொஞ்சம் நிற்குமாறு சொல்லிவிட்டு போய் இன்னும் சிறிய ஒரு தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவளுடைய கையிலே கொடுத்தால் இதை உன்னுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்திக் கொண்டு. மாணவர்கள் கேட்டார்கள், அவள் சென்றதன் பின்னால், அதற்கவர்களே அவள் கேட்டது கொஞ்ச ரூபா, அவ்வளவு கொடுத்திருந்தான் அவளுக்கு போ, இவ்வளவு இவளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொகையை ஏன் கொடுத்திருக்க. அவர் சொன்னார், நான் அவளை பார்த்தேன், அவள் கணவனை இழந்துவிட்ட ஒரு பெண், ஆனால் இளம் வயது பெண், நான் அவளை பார்த்துவிட்டு பயந்தேன், இவருடைய இந்த வறுமை பிரச்சினை சிலவேளை இவளை சில பாவங்களின் பக்கம் நிர்பந்திக்க வைக்கலாம், அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அவளுக்கு ஒரு தொகை பணத்தையே கொடுத்தேன், அந்த தேவை அவள் அழகாக நிறைவேற்றிக் கொள்ளட்டும். இப்படி இல்லை என்றால் இன்று இப்படி வந்து கேட்கிறாள், நாளைக்கும் கேட்பார், ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொண்டிருக்க முடியாது. இதை விளங்கிய சில பாவிகள் அவளிலே கண் வைக்கலாம், அவள் நிர்பந்திக்கப்படலாம், இளம் வயதிலே இருக்கிறாள் என்ற ஒரு அச்சத்தினால் தான் அவளுக்கு நான் ஒரு தொகை பணத்தை கொடுத்தேன். இப்படி பெரும் பெரும் இமாம்கள் இருந்திருக்கிறார்கள். வெறுமனை பயானின் மூலம் மாத்திரமல்ல, நிலையை உழந்து இது அவருடைய பாவத்துக்கு காரணமாக இருக்கும் இந்த பொருளாதார பிரச்சினை என்பதை விளங்கி கவனித்த எத்தனையோ நல்லோர்கள் சமூகத்திலே இருந்திருக்கிறார். பணம் சம்பாதிக்கிறேன், இதுவும் என்னுடைய நோக்கத்தில் ஒன்று. ஒரு ஊர்ல ஒரு பெண்மணி அவரை நகை எடுத்துக்கொண்டு போய் பட்ட பகல்ல பகிரங்கமாக நகைக்கடையில ஈடு வச்சுட்டு பணம் எடுத்துக்கொம்பார். இது முக்கியமான ஒரு ஆளின் சொன்னதை சொல். நிர்வாகத்தில் உள்ள முக்கியமானவர் கண்டுட்டார், இவருக்கு சரியான ஆத்திரம், இப்படி பகிரங்கமா பட்ட பகல்ல வட்டி எடுக்கிறார் தலையை மூடிக்கொண்டு. உடனே கோல் பண்ணி கேட்டார் அடுத்த ஒருத்தருக்கு, அடுத்த வாரம் ஜிம்மா சொத்துபாயார். அவர் சொன்ன இன்னும் மூலையே தான் பேசிக்கிறோம். அவருடைய நண்பரை கேட்டு இவர் ஆத்திரப்பட்டு, பாருங்க ஊரில் இப்படியெல்லாம் நடக்குது, அடுத்த வாரம் ஜிம்மாட தலைப்பு வந்து வட்டி, இதில் மிக பகிரங்கமாக தெளிவாக சொல்லும். இப்ப ஜும்மால ஹுதுபாவும் நடந்து ஜும்மாவுக்கு பின்னாரும் பேசப்பட்டதுல முழு ஊருக்கும் தெரிய வந்துட்டு, இந்த குடும்பத்தில் உள்ள இந்த பெண்தான் இந்த பாவத்தை செய்தால். இந்த பெண்மணி அழுது கொண்டு வந்தார். சொன்னால் பரவாயில்ல, என்னைய கேவலப்படுத்திட்டீங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய நிலைமையை கொஞ்சம் விளங்கும். ஏண்ட கணவனுக்கு சொந்த தொழில் இல்ல, தொழில் செய்வதற்கு சீவனும் இல்ல, அவருடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். ஏண்ட புள்ளக்கு ரெண்டு நாள் மூணு நாளா சுகம் இல்ல, மருந்தெடுக்கிறது வீட்டுல தள்ளி, வேற வழி இல்லாம முக்கியமான சிலர்கிட்ட போயிட்டு கடன் கேட்டா எங்களை மாதிரி ஆட்களுக்கு கடன் தாரோம், என் திருப்பி தந்துவிட மாட்டோம் என்ற பயத்தில், அதனால வேற வட்டியில பேசி கை இருந்த மாலையை கொண்டு போய் ஈடு வைத்து, இப்படியும் ஒரு முறை இல்லாட்டி என்ன புள்ளைய அப்ப கொல்ல சொல்ற நீங்க, இதுக்கு இஸ்லாத்துல தீர்வு இல்லையா? நான் செய்த தவறை கண்டுவிட்டு பகிரங்கப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி விட்டீர்கள், ஆனால் என்னுடைய குடும்ப நிலை இதுதான். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. தனவந்தர்கள் தான் பொறுப்புதாரிகள். வீடை உடச்சி உடச்சி புதிய பெட்டர்ல கட்டுறார், வகை வகையா சாப்பிடுறார், அனுபவிக்கிறார், தேவையானதெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாரு, வீசி வீசி சாப்பிடுறார். எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில். மூன்றாவது நியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். ஏன் நான் பணம் சம்பாதிக்கிறேன்? என்னுடைய தேவை, என்னுடைய மனைவி குழந்தைகளுடைய தேவை போக, இன்னும் எனக்கு நிறைய வருமானங்கள் இருந்தால், காசு பணம் இருந்தால், அதன் மூலம் இப்படிப்பட்ட நல்ல வழிகளிலே நான் செலவழிக்க வேண்டும். இப்படி ஒரு பாவம் நடந்துவிடாமல் ஒரு சாராரை அவர்களுடைய பொருளாதார பிரச்சனையும் வறுமையும் பாவத்தின் பக்கம் கொண்டு போய் செல்லாமல், இவர் அப்படிப்பட்ட விதவைகளை கவனிக்கிறார், அப்படிப்பட்ட அனாதைகளை கவனிக்கிறார், அப்படிப்பட்டவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிறார். எல்லாரும் பேசுகிறோம் சில நேரங்களில், ஒன்று இருக்குது மார்க்கம் என்ற மதிப்பே இல்லாம சில பெண்கள் வெளியிலே போய் வெளிநாடுகளிலே போய் சம்பாதிப்பது, இன்னும் சில நேரங்களில் உம்மா வாப்பது சரியான தொழில் இல்ல, சம்பாத்தியம் இல்ல, நோய், வேற யாரும் உதவி செய்யற மாதிரி விலங்கல்ல, வேற என்ன செய்ய, நாங்க வாழும் நிர்பந்தத்தில் தூக்கி கொடுக்கிறார் புள்ளை, இவளை வெளிநாட்டுக்கு அனுப்பியாவது எங்களுக்கு ஏதாவது வரட்டும், ஏஜென்சிட்ட பாரம் கொடுக்கிறார். சில நேரங்கள் அவளுடைய மானம் மரியாதை எல்லாம் பேசி எப்படியோ உம்மா பாப்பா பாவம், குடும்பம் பாவம், காப்பாத்தோணும், மானத்தை விட்டு சம்பாதிச்சு கொண்டு வார். ஏசலாம், சட்டம் பேசலாம், ஆனால் அனைத்துக்கும் காரணம் ஈதான் என்பதல்ல. எத்தனையோ குடும்பத்துடைய வறுமை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அவர்களை இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நிர்பந்திக்கிறது. சமூகத்திலே உள்ள தனவந்தர்கள் கவனிக்கவில்லை என்றால் கியாமத்திலே இவர்களும் சேர்த்துத்தான் பிடிக்கப்படுவார். அவர் உமர் ரவி அல்லாஹும் ஒரு நாள் அப்படி வாரம் ஹலீஃபாவாக இருக்கும்போது அப்ப ஜாபீர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு மத்த பக்கத்தால் அப்படி வாராங்க. ஹசரத் உமரை கண்ட உடனே கக்கத்துக்குள்ள ஏதோ ஒரு பொருள் அப்படி அடைச்சு கொண்டாங்க, மூடி மறைச்சு கொண்டு. ஹசரத் உமர் இதை கண்டுட்டாங்க. கிட்ட வந்து என்ன கேட்டாங்க, என்ன ஜாபீர் என்னமோ மறைச்சு கொண்ட மாதிரி இறங்கிச்சு. இல்ல இல்ல ஏண்ட வளமா, நான் கிழமையில ஒரு நாள் குடும்பத்துக்கு மாமிசம் வாங்குவேன், இறைச்சி வாங்குவேன், அதான் இன்றைக்கு நான் வாங்கி கொண்டு போவேன். உங்களை கண்டோன்னே வெக்கத்துல நான் அதை மூடி மறைச்சு கொண்டேன். இந்த ஜாபீர் பின் அப்துல்லாஹை பார்த்து ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா சொன்னாரு, உலகத்திலேயே எல்லாம் அனுபவிச்சு முடிச்ச போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹஜரத் உமர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் ஹிலாபத்தை ஆட்சியை பொறுப்பெடுத்த நாளிலிருந்து என்னுடைய வயிறுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உன்னை நான் வயிறு நிரம்ப இன்பமாக சாப்பிட விடமாட்டேன். எது வரைக்கும் என்றால், எனக்கு எப்பொழுது என்னுடைய காதில் விழுமோ, இப்பொழுது முஸ்லிம்கள் பொருளாதாரத்திலே நல்ல நிலையில் இருக்கிறார்கள், எல்லோரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சாப்பிடுகிறது குடிக்கிறது, எல்லா குடும்பங்களுடைய தேவையும் அழகாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி என்னுடைய காதிலே விழும் வரையிலே நான் உன்னுடைய உன்னை நிரப்ப மாட்டேன், அரை பசியில் தான் உன்னை விடுவேன் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். யுகர் கிரு பத்னி என்ற வயிறு சில நேரங்கள்ல பசியில சத்தம் போடும், ஆனால் நான் வயிற்றுக்கு சொல்லுவேன், முழு முஸ்லிம்களும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்ற ஒரு நிலை என்னுடைய காதில் விழுந்தால்தான் நான் நிம்மதியாக வயிறு நிரம்ப சாப்பிடுவேன் என்ற ஒரு உறுதியை நான் எடுத்திருக்கிறேன் என்று அவர் ஜாபிருக்கு சொல்லி அனுப்பினார். இன்றைக்கு உலக நாடுகள் என்ற அடிப்படையில பல செய்திகளை கேட்கிறோம், அந்த நாட்டில் இப்படி, இந்த நாட்டில் இப்படி, முஸ்லிம்கள் நிலை இது. பெரியோர்களே, சகோதரர்களே, இதையும் தேடி இப்படிப்பட்டவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதும் என்னுடைய பொறுப்பு என்று எத்தனையோ பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் சிந்திக்காததினால் அவரும் அவருடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழுகிறது. எத்தனையோ குடும்பங்கள் ஏழ்மையின் காரணமாக பாவத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் சம்பாதிப்பதின் மூன்றாவது நிபந்தனை பொறுப்பின் கீழுள்ளவர்களிட தேவை போக நல்ல விடயங்கள் அதிகமாக பங்கெடுப்பேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மூன்று நோக்கத்துடன் யார் பணம் சம்பாதிப்பார், இந்த மூன்று நீயத்துடன் பணம் சம்பாதிக்கிறார், வெறுமனே உலகத்தில் மாத்திரமல்ல பரக்கத், அல்லாஹ் இவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறான். இவருடைய அந்தஸ்து என்னவென்றால், லக்கி அல்லாஹ வஜுஹுஹு கல் கமர் லைலத்தல் பத்ர். அவர் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வை சந்திப்பார், அவருடைய முகம் பதினாலாவது நாள் சந்திரன் இளங்குவதை போன்று இளங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே அவர் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹுவை சந்திப்பார். நல்ல நீயத்துடன் பணம் சம்பாதித்தார், இவருடைய தேவையையும் அழகாக நிறைவேற்றிக் கொண்டார், இவருடைய மனைவி மக்களின் தேவையையும் அழகாக நிறைவேற்றிக் கொண்டார், மனைவி மக்களும் தன்னுடைய வாழ்நாளிலும் மௌத்துக்கு பின்னாலும் கை நீட்டக் கூடாது என்பதற்காக வேண்டி சில ஏற்பாடுகளை செய்து கொண்டார். மேலதிகமாக ஏழை எளிய மக்கள் இன்னும் பல நல்ல விடயங்களிலே செலவழிப்பதற்கும் தன்னுடைய பணத்தை ஒரு கணக்கை ஒதுக்கினார். அந்த நீயத்தையும் வைத்து அவர் கூடுதலாக சம்பாதித்தார். சம்பாதித்ததை வைத்து கயாமத்துடைய நாளிலே அல்லாஹு தஆலாவை சந்திக்கிறார். அவருடைய முகம் 14வது நாள் சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும். சஹீஹான ஹதீஸ். எனவே வாழ்க்கையில் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்கிறது. இதுதான் பணம் சம்பாதிப்பதின் நோக்கம், ஒவ்வொருவருடைய நோக்கம். இரண்டாவது, யாராக இருந்தாலும் நான் சொன்னதை போல ஒன்றோ அவர் திருமணம் முடிக்கும் நிலையிலே முடிப்பதற்கு எதிர்பார்த்திருப்பார் அல்லது திருமணம் முடித்திருப்பார். திருமண வாழ்க்கையின் மூலம் மனைவி மக்கள் குடும்பஸ்தராக இருப்பதன் மூலம் இவருடைய நோக்கம் என்ன, எதை இவர் உலகத்திலே அடைய வேண்டும், இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தருகிறார். சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது, இவருடைய நீய திருமணம் முடித்திருக்கிறார். ஏன் திருமணம் முடித்தேன் அல்லது ஏன் திருமணம் முடிக்கப் போகிறேன், ஒரு ஹலாலான மனைவியை ஏன் வைத்திருக்கிறேன், இதன் மூலம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளின் மூலம் நான் எதை அடைய வேண்டும், இவர்களிலே என்ன முயற்சி செய்ய வேண்டும், நான் வாழும் காலத்தில் எதை அடைந்து விட்டு மரணிக்க வேண்டும், நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன. ஒரு சாரார் விளங்கினாங்க, திருமணம் முடித்தா ஏண்ட பொறுப்பு, நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறது, மூணு நேரம் தின்ன கொடுக்கிறது, காலத்துக்கு காலம் தேவையான உடுக்க கொடுக்கிறது, உடுப்பு வாங்கி கொடுக்கிறது, நகநட்டுகளை வாங்கி கொடுக்கிறது, நல்ல அழகா கஷ்டம் இல்லாம வாழ வைக்கிறது, இது மட்டும்தான் நோக்கம் என்பதனால மற்ற குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவருடைய வருஷ கணக்கில் அவர் இருக்கிறார் வெளியில். குடும்பத்தை கொடுக்கிறதுக்கு நேரமே இல்லை. காலையில போவாரு, இரவுக்கு வருவாரு, அவரோட மத்த இரவுக்கு வீட்டுக்குள்ள வந்தாலும் தொழிலோட சம்பந்தப்பட்ட சில விடயங்கள்ல ஈடுபடுவாரு, அது சம்பந்தப்பட்ட விடயங்களை போன்ல பேசிக் கொண்டிருப்பாரு, அப்படியே தூங்குவாரு. இப்படிதான் அவரோட காலம் போகுமே தவிர ரெண்டாவது ஒரு வேலை அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறார். கேட்டா சொல்றாரு, மனைவி மக்களை பசியோட வச்சோமா, எல்லாம் நல்லா திண்டுட அழக நிம்மதியா வாழ்ற. நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. முதலாவது நோக்கம், திருமணம் முடிக்க போகிறவரோ முடித்தவரோ பழையவரோ புதியவரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய நீயத் இஃபத் பத்தினித்தனம். முதலாவது நீயத், நான் என்னுடைய இந்த எல்லா உறுப்புகளையும் முழுமையான ஹராத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்குத்தான் ஹலாலான மனைவி. இதனால்தான் வாணிபர்களை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாணிபர்களே, உங்களில் திருமணம் முடித்து மனைவியையும் குழந்தைகளையும் வாழ வைப்பதற்குரிய வசதியும் சக்தியும் இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒன்றுதான் உங்களுக்கு இந்த பார்வையை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கும். அதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய வெட்டத்தலங்களை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு வசதி இல்லையா, ஹலாலான தொழில் கிடையாதா, நீங்கள் திருமணம் முடித்து மனைவியையும் குழந்தைகளையும் பசி பட்டினியிலே போட்டுவிடுகிறீர்கள் என்ற பயம் இருக்கிறதா, அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நிறைய நோன்பு பிடிப்பதன் மூலம் ஆசையை இல்லாமலாக்கிக் கொள்ளுங்கள். பத்தினித்தனம் முதலாவது நோக்கம். இதனால்தான் திருமணம் முடித்த நிலையிலும் ஹலாலான மனைவியை வைத்துக் கொண்டு ஒருவன் பாவத்திலே ஈடுபடுகிறான், ஹராத்திலே ஈடுபடுகிறான், தன்னுடைய ஆசையை முறைகேடாக அவன் தீர்த்துக் கொள்ளுகிறான் என்றால் இவனை போன்ற பயங்கரமான பாவி அல்லாஹ்விடத்திலே வேறு யாரும் கிடையாது. ஹலாலான மனைவியை வைத்துக் கொண்டும் அசிங்கமான செயலிலே ஈடுபடுகிறான். நிறைய கேள்விப்பட்டுருவோம், ஹலாலான ஒரு மனை வீட்டுக்குள்ள ஹராமல் எத்தனையோ பொம்புலகள் பேஸ்புக். கல்ல அறமான தொடர்புகள், அதனால ஹலாலான மனைவியில உள்ள இன்பமும் அவருக்கு எடுக்கப்பட்டது. எப்பொழுது ஒரு மனிதன் இந்த பார்வையை நூற்றுக்கு நூறு பேணுவானோ, ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வானோ, அந்நிய பெண்கள் விடயத்திலே கவனமாக நடந்து கொள்வானோ, அல்லாஹ் ஒரு வித்தியாசமான சந்தோஷத்தை ஹலாலான மனைவியிலே வைப்பான். யார் இதனை துஷ்பிரயோகம் செய்வார்களோ அவருக்கு ஹலாலிலே உள்ள நியமத்தும் கலட்டப்பட்டது. பார்வை என்பது பயங்கரமான பார்வை. ஒரு மனிதன் தன்னுடைய இந்த பார்வையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனைய எல்லா முசீபத்துகளும் அவனுக்குள்ள வந்துடும் வாழ்க்கையில் அவருக்கு முன்னேறதுக்கு, அது தடையாக இருக்கும். எப்பொழுதும் உள்ளம் நஜீசாகும். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார், இந்த ஹராமான பார்வையை ரசூலுல்லாஹ் எதுக்கு ஒப்பிடுறாங்கடா, பொதுவாக ஒரு அம்பு ஆயுதம் உடம்புல குத்தப்பட்டா குத்தின இடத்துல காயம் உண்டாகும், இரத்தம் வரும். இவ்வளவு ஹராமான பார்வையை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்நலுர் சஹமும் மஸ்மூம் மின் சிஹாமி இப்லீஸ். ஒரு அந்நிய பெண்ணை தவறான சிந்தனையுடன் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறான், அதை தன்னுடைய பொழுதுபோக்காக எடுத்துக் கொண்டிருக்கிறான். நேரடியாகவோ பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ பேப்பர்லயோ டிவியிலயோ தவறான எண்ணத்துடன் இதனை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான், ஒரு சந்தோஷத்தை இதன் மூலம் அடைந்து கொண்டிருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஞ்சூட்டப்பட்ட சைத்தானுடைய அன்பு சாதாரண அம்பை குத்தினால் குத்தின இடத்தில் மாத்திரம்தான் காயம், நஞ்சூட்டப்பட்டதை உடம்பில் ஒரு பகுதியில் வைத்தால் முழு உடம்புக்கும் அந்த நஞ்சு ஏறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றிலும் வெறுமனை வார்த்தையால் சொல்லவில்லை, வாழ்க்கையின் மூலம் படித்து தந்தார். ஒரு நாள் சஹி புகாரில் வரக்கூடிய பாதையிலே வருகிறார்கள், ஒரு பெண் ரசூலுல்லாஹுடைய பார்வையிலே பட்டுவிட்டார். ஹதீஸில் இப்படியே வருகிறது, அஜபத்ஹு இம்ராஅத்துஹு, அந்த பெண் பட்டது அவருடைய அழகு ரசூலுல்லாவை கவர்ந்தது. ஒரு பெண்ணை கண்டால் இவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வருவது என்பது குற்றமல்ல, நோன்பு பிடித்தால் பசி வாரது குற்றம் இல்ல, பசிய போக்குறதுதான் குற்றம். அந்த இடத்திலே இவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அங்குதான் இவர் நல்லவரா கெட்டவரா, தக்குவா உள்ளவரா இல்லாதவரா, சமூகத்தை ஏமாற்றக்கூடியவரா, உண்மையில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவரா என்பதை எல்லாம் நிரூபிக்கக்கூடிய கட்டம் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், உடனடியாக திரும்பினார்கள் தன்னுடைய வீட்டுக்கு. வந்து தன்னுடைய ஹலாலான மனைவியில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொண்டு விட்டு உம்மத்திற்கு சொன்னார்கள், சமூகத்திற்கு சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண்ணுடைய அழகு அலங்காரம் அவளுடைய அந்த, அதாவது அவள் உங்களிலே ஒரு விருப்பத்தை உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டால் உடனடியாக ஹலாலான மனைவியிடம் வாருங்கள், உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அந்த நிலையை போக்கிக் கொள்ளுங்கள். ஏன், நீங்கள் வித்தியாசமாக நினைக்க வேண்டாம், பெண்ணுக்கு என்ன இருக்கிறதோ அதேதான் உங்களுடைய மனைவிக்கும் இருக்கிறது, எனவே பாவத்திலே போய் விழுந்து விடாதீர்கள் என்று திருமண வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் ஹலாலான மனைவி எப்படி சொல்லுகிறார்கள், நீ பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய ஹலால், இந்த ஹலாலை வைத்துக் கொண்டோருவன் ஹராத்திலே சென்றால் இது பயங்கரமான அநியாயமும் மோசடியும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைகள். ஏதும் சில பேர் கேட்கிறாங்க, கல்யாணம் முடிச்சா பார்வை கீழே போகும் என்று வந்திருக்குது, ஆனா இல்லையே கஷ்டமாக இருக்கு, சும்மா போறேன் வரல. அடிச்சு இவரை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வலி இருக்கிறது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததன் பின்னால் நொண்டி காரணங்களை கூறி திருமணம் முடிக்காமல் இருப்பது மடத்தனம் மட்டுமல்ல, பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள். காரணம் இல்லாம பொம்புல புள்ளையோ ஆம்புல புள்ளையோ திருமணம் முடிக்க வைக்காமல் லேட்டாகி கொண்டிருக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு பெற்றோர்களுக்கும் அந்த பாவம் எழுதப்படுகிறது. காரணம் இல்ல. எனவே முதலாவது பத்தினித்தனம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நான் இதில் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பார்வை எப்படி பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது இதே நிலைத்தான் இரண்டாவதல்ல, அதில் ஒரு பெண்ணுக்கு இன்றைக்கு சில உண்மைகள் அதில் பேசப்பட வேண்டும். சில இடங்களில் வரக்கூடிய பிரச்சனையே இதுதான். கணவன் நினைக்கிறார் என்ன, ஏந்த மனைவி எந்த ஒரு அண்ணி ஆணையும் பார்க்கக்கூடாது, இவர்கள் இருப்பர். ஏந்த மனைவி எந்த ஒரு அண்ணியானுடனும் தொடர்பு இருக்கக்கூடாது. இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, கேள்விப்படுவதே இந்த ஆணுடன் சிரித்து கதைத்திருக்கிறார். ஒரு முறை அவளுக்கு ஆத்திரம், அவருக்கு வாராறு வந்து இறங்குறார். எதுக்கு வந்த உடனே முதலாவது பேர் உனக்கு டிவோர்ஸ் வாணன், அவனோட திருச்சி பேசி இருக்கிறார். சேர்ந்த போன்ல விழுந்திருக்கு. இன்றையதான் நிறைய சிஸ்டங்கள் இருக்குது எல்லாத்துக்கும். ஒரு முறை ஒரு அந்நிய ஆணுடன் சாதாரணமாக பேசியதை அவருக்கு பொறுக்க முடியவில்லை. இல்ல இவர் பிரயாணத்திலே அழைத்துச் செல்லுகிறார், அவர் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு அண்ணியானை பார்த்து விட்டால் இவருக்கு ஆத்திரம் வருகிறது. எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி ஏசுகிறார். நியாயம்தான். அதே நேரத்தில் அடுத்த பகுதி யோசிப்பதில்லை, இவர் எத்தனையோ அந்நிய பெண்களோட ஜோக் அடிச்சு விளையாடு. இவர் பார்க்கிறார், இவர் தேவையில்லாம நடந்து கொள்றார். இவருடைய மனைவி செய்யும் பொழுது ஆத்திரம் வருகிறது, ஆனால் இவர் எத்தனையோ பாவங்களில் ஈடுபடுகிறார். ஹதீஸ் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் பத்தினித்தனமாக இருங்கள், உங்களுடைய பெண்களும் பத்தினித்தனமாக இருப்பார். அந்த ஹதீசுடைய வார்த்தையில் மேலதிகமான ஒரு வார்த்தையும் வருகிறது, பயங்கரமானவர். ஒரு தார விபச்சாரத்திலே ஈடுபட்டார்கள், அவர்களுடைய பெண்களும் அந்த பாவத்திலே ஈடுபட்டார்கள். இவர் எப்படி பத்தினித்தனத்தை மனைவியிலே விரும்புகிறாரோ அதே பத்தினித்தனத்தை மனைவி இவரிலே விரும்புகிறார். அவள் செய்யும் பொழுது ஆத்திரம் வருகிறது என்றால் இவள் செய்யும் பொழுது அதுவும் தவறுதான். இவரிடத்திலே பேணுதல் இல்லா போனால் அவரிடத்திலும் பேணுதல் இல்லா போகும். பத்தினித்தனம் முதலாவது. இரண்டாவது, ஏன் திருமணம் முடித்தேன், இரண்டாவது நோக்கம் என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு நான் ஹலாலை சம்பாதித்து கொடுப்பதும் ஒரு கணவனுடைய பொறுப்பில் உள்ளது. ஹராத்த கொடுக்கிறதுக்கே வட்டிய பாவத்தை ஹராத்த சம்பாதித்து கொடுத்தால் இவர் அந்த மனைவி குழந்தைகளுடைய உடம்பை நரகத்துக்கு தகுதியான உடம்பாக ஆக்கிவிடுகிறார். அல்லாஹ் பாதுகாப்பு. புள்ள பிறந்த உடனே 3 மாச ஊசி, 6 மாச ஊசி, 9 மாச ஊசி, 12 மாச ஊசி கிளீனா அடிச்சிருவோமே, அடிச்சிடலாம், ஏதாவது நோய் நம்பரங்கள் வந்துடலாம். அந்த துறையில் உள்ளவர்கள் அதனை வலியுறுத்தும் பொழுது நாம் அதனை கடைபிடிக்கிறோம். காரணம் அதுதான் புள்ளக்கு பாதுகாப்பு. அதைவிட பயங்கரம் தான் ஹராத்த சாப்பிட கொடுக்கும். நஞ்சூட்டுவதை விட பயங்கரம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். சியரு ஆதாமி நுபலாவிலே இமாம் ஜஹபி ரஹமத்துல்லா எழுதுகிறார்கள், ஒரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், யூசுப். திருமணம் முடித்தார். முடித்ததன் பின்னால் அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. மனைவியிட்ட சொல்றாரு, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு குழந்தையை வழங்கிவிட்டார், இந்த குழந்தை நாளைக்கு சமூகத்திலே நல்லவனாக பிரயோசனம் உள்ளவாக வர வேண்டும் என்றால் இப்பொழுதிலிருந்தே நாம் சிறப்பாக வளர்க்க வேண்டும். அதில் முதல் கட்டம் என்னவென்றால் ஒரு சொட்டாவது இவனுக்குள்ளே ஹராம் நுழைந்து விடக்கூடாது. இதுல நாங்க பில வச்சுட்டோம் என்று அடுத்த ஒரு தருபியத்தும் செல்லுபடியாக அப்படியே வளர்த்துக்கும் வரோம். ஒரு நாள் அவசரமா புள்ள தூங்கிட்டு உம்மவும் வாப்பவும் டக்குன்னு ஒரு பிரயாணம் பேசி வருவோம். அப்படின்னு சொல்லி அவசரமாக போய் வாரத்துக்குள்ள இடையில புள்ள எழும்பி அல ஆரம்பிச்சுட்டு பசியில, பக்கத்து வீட்டில் இருந்த அடிமை வந்து அவசரமாக அந்த குழந்தையை தூக்கி அதற்கு பால் ஊட்டி விட்டது, குழந்தை சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது, உம்மவும் வாப்பவும் வாராங்க புள்ள விளையாடி கொண்டிருக்கிறது. உடனே அந்த அடிமை புள்ள வந்து சொல்லுது, புள்ள எழுந்து பசியில கத்த ஆரம்பித்தது, நான் பால் ஊட்டினேன். இவர் சந்தோஷப்படணும், தலையில கையெழுத்தார், என்ன முழு பிளேன்ல மன்ன போட்டார், நீ எப்படி உன்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய குழந்தைக்கு பால் ஊற்றினாய், ஹராம் நுழைந்து விட்டது. பசுவா எடுத்திருக்கலாம், எப்படி சரி எஜமான அனுமதி கேட்டுக்கொண்டா சரியது, எல்லாமே கபடி தானே பசுவா இருக்கிற வட்டி பணத்தை கையில் எடுத்துக்கோ, வந்து வட்டி பணம் கொஞ்சம் கையில வந்திருக்கு, நானே பாவிச்சதுக்கு ஏதாவது வழி ஒன்று இல்லையா, அப்படி யாரும் இமாம்கள் கருத்து சொல்லில்லையா, அல்ல அது சம்பந்தமா வைப்பான ஹதீஸ் உள்ள இபாதத்தை இல்லாமக்கதான் வைப்பான ஹதீஸ், அமல் செய்யறதுக்கு கேட்கிற பாவத்தை செய்யறதுக்கு. நான் யோசிச்சேன் இந்த வட்டி பணத்தால டொய்லெட்ட கட்டிடுவோம், நஜீஸோட நஜீஸா பேசிடட்டும், அவரே கேட்கிறேன் ஒரு இடத்துல ஒருத்தர் போன் பண்ணி கேட்டேன், என்னண்டா ஒருத்தர் ஒரு வட்டி பணம் கொஞ்சம் வந்து அதை இன்னும் ஒருத்தர்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, இப்படிதான் வட்டி பணம் கொஞ்சம் நிர்பந்தமா வந்துட்டு எனக்கு வச்சு கொண்டிருக்கிறதுக்கே யாரோ ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன், அவங்க யாரும் சரி ஒரு ஏழைக்கு நன்மை நீயத்து இல்லாம கொடுத்துருங்கோண்டு சொன்னாரு, அது எனக்கிட்ட ஒப்படைச்சார், நீங்க யாருக்காவது பார்த்து கொடுத்துருங்கோண்டு. அவர் என்ன கேட்கிறாருண்டா, நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு தேவை ஒன்றைக்கு பயன்படுத்திட்டு அடுத்த மாசம் கொடுத்தா பிரச்சனை இல்லைன்னு கேட்க. அவர் அப்படி பார்க்கணும், புள்ளேட வயிற்றுக்குள்ள ஹராம் நுழைந்து விட்டு என்ன செய்தாரு, ஏதோ ஒரு முறைய கையாண்டு அந்த குழந்தைக்கு வாந்தி எடுக்க வைத்தார். இன்றைக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படி, வாந்தி எடுக்கவே பிற்காலத்தில் அந்த குழந்தைதான் ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான இமாம், அவர் இமாமுல் ஹரமைன் ஜுவைனி ஹரத்துடைய ரெண்டு இமாமாகவும் இருந்தார், ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா அதுல மேலதிகமாக சில உலமாக்கள் இந்த சம்பவத்தில் குறிப்பிடுறாங்க, அவர் ஹதீஸுடைய பாடம் நடத்தி கொண்டிருப்பார், சில நேரங்கள் அவருக்கு சில இடங்கள்ல தெளிவா சொல்லிக் கொள்றது கொஞ்சம் பிரச்சனையாகும், நாவு தடமாறும், சொல்லிக் கொள்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாரு, அந்த டைம்ல இன்னும் ஒன்றை சொல்லுவார் மாணவர்கள்ட்ட, தில்க தில்க, அது அந்த பாருடைய விபரீதம், பாருடைய விபரீதம் அப்படின்னு. பெரியவர்களே சகோதரர்களே, அதனால்தான் மகளுக்கு கணவன் தேடும் பொழுது, மகளுக்கு கணவன் தேடும் பொழுது முதலாவது வருமானத்தை அல்ல பார்க்க வேண்டும், வருமானம் ஹலாலா என்பது, வட்டிக்காரன் கையில கொடுக்கிறது அவரை நரகத்துக்குள்ள நுழைவிப்பதை போல், அவன் ஹராத்தை கொடுத்து உடம்பை நரகத்துக்கு தகுதியாக உடம்பாக ஆக்கிவிடுவான். ஹலால் சம்பாதித்து கொடுப்பதே இரண்டாவது நோக்கம். மூன்றாவது, இவர் திருமணம் முடித்ததன் பின்னால் மனைவி குழந்தைகளில் இன்னும் ஒரு பொறுப்பும் இருக்கிறது, எதை கபூல் செய்கிறார் என்றால், என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளை சுவர்க்கம் வரையிலே கொண்டு போய் சேர்ப்பது, சுவர்க்கத்திலே வாழ வைப்பதும் இவருடைய பொறுப்பு. ஹதீஸ் சொல்லி அதற்குரிய வழிகளை காட்டுவது கணவனுடைய பொறுப்பு, ஊர் நிர்வாகத்தில பொறுப்பு இல்லை. சிலவங்க என்ன பாருங்க, இங்க பெண்களுக்கு சொல்லி ஒரு பயானம் கூட வச்ச மாட்டாங்க, அந்த ஊரு போல அங்குள்ள நிர்வாகம் எவ்வளவு அழகான ஏற்பாடு செய்திருக்கிறது, ஒரு பெண்களுக்கு ஒரு பயம் கிடையாது, வைக்க வேண்டும். ஆனால் ஒரு கணவனுக்கு அதை குறையாக சொல்லி மனைவியிலே தீன் கிடையாது என்று சொல்ல முடியாது, ஏன் அவனுடைய பொறுப்பு அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை வீட்டுக்குள்ளே செய்வது. பாவம் கஷ்டப்படுறா, மூணு நேரம் சாப்பாட சமைச்சு பட்டு மாயிறா, புள்ளைய வளர்க்கிறதுல பெரியோரு தியாகம் செய்யறா, அதனால ஆனால் அதே நிலையில் இவ்வளவு எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டு விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தொழுகை இல்லாமல் அவர் மரணித்து விட்டால் நரகத்துக்கு சென்றுவிடும். சுபகு தொழுதீங்களா, லுஹர் தொழுதீங்களா, அசர் தொழுதீங்களா, மகரிப் தொழுதீங்களா, இஷா தொழுதீங்களா, இதை பத்தி சில கணவன்மாருக்கு கேட்பதற்கும் நேரம் கிடையாது. சில பேரு தெரியும் கட்டாயம் என்ற மனைவி தொழுதிருப்பார், தொழாதவர் மகள் மகண்ட தொழுகையை பற்றி சில பேருக்கு கவலையே கிடையாது, ஸ்கூலுக்கு டைமுக்கு எழுப்பி அனுப்ப வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய சிந்தனை, தொழுகைக்கு உரிய நேரத்தில் எழுப்பி அனுப்ப வேண்டும் என்பது சில பெற்றோருக்கு கிடையாது. காலையில வயது வந்த மகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இப்ப ஓரளவு ஈமானுள்ள தாய் சுபஹுடைய அசான் சப்தம் கேட்டு எழும்பினான். சுபஹ தொழுதால் இப்ப பாக்குற மகன் தூக்கம், மகள் தூக்கம் வந்து தட்டினான். அவர் அடுத்த பக்கம் விரண்டு படுத்துக் கொண்டார். உம்மா என்ன சொல்றா, நான் இவரை எழுப்பி எழுப்பி சகவா எவ்வளவுதான் எழுப்ப, அவட பாட்டில் பயத்துட்ட, உனக்கு மருமகி தேவன் நீயே தேடிப்போ. உம்மா சூடாகி பேசிட்ட. இப்ப கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 7 மணி ஆகுது, 7:45 மணி ஆகுது. மருவ ஓடிவார், தட்டி எழுப்பினா அவள் அடுத்த பக்கம் பிறண்டு படுத்த. இப்ப அதெல்லாம் இல்லை, எழுப்பி அவளை உசுப்பி அவளை பாத்ரூம் வரையில தள்ளி அவளை முகத்தை கழுவ வச்சு பல்ல சீட்ட வச்சு உடுப்பாட்டி கையில புக்க கொடுத்து உரிய நேரத்தில் வெள்ளடிச்ச முன்னால போய் தங்க நின்றா தான் உம்மா நிம்மதி அடையும். எத்தனையோ பெண்களும் ஆண்களும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், நடக்குது. ஏன் இந்த சிந்தனை தொழுகை கலாவாக போகிறது, சூரியன் உதயமாக போகிறது, இன்று சுபகு தொழாமல் மரணித்தால் நரகத்துக்குரியவராக ஆகிவிடுவார், அந்த பயம் ஏன் வரவில்லை? இவ்வளவு ரப்புடைய கட்டளை தரம் குறைந்ததா முஸ்லிம்களிடத்தில்? கொழும்புள்ள வாப்பவன் கோல் பண்ணி கேட்கிறார், பொறியில் உள்ளவன் கேட்கிறாரு, மகள் எழும்பினாரா, மகன் எழும்பினாரா, டியூஷன் டைமுக்கு போனாரா, ஸ்கூல் டைமில் போய்த்துட்டாரா, தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஏன் தொழுகையை பற்றி இவ்வளவு கவலை வரவு? ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிப்பு. முஃப்தி அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சமீப காலங்கள் வரையே வாழ்ந்து மரணித்து போன மிகப்பெரிய ஒரு இமாம். இவங்க வாழ்ற நேரத்தில் ஒரு தந்தை ஒரு வாப்பா ஓடோடிவார், பதறி கொண்டுவார், அழுதழுதுவார். வந்து சொன்னாரு, ஹதரத் சின்ன ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் மகன் 22-23 வயசு திடீர்னு மௌத்தாகிட்டான். நான் எதிர்பார்க்கல அவ்வளவு வேகமாக மௌத்தாகுவான். பிரச்சனை என்னண்டா, அவன் வாழ்ந்த காலங்களில் தொழுகையில பொதுபோக்குத்தனம் உள்ளவனாக இருந்தா நான் கணக்கெடுக்கல, சின்ன வயசு கொஞ்சம் பெருக்கண்ணை பிடிச்சு கொள்வான் இருந்து 20 வயசு இன்னும் வாப்பட்டவன் பெருக்கல். ஹதீஸ் சொல்லுகிறது, 7 வயதாகும் பொழுது முரு அவுலாதக்கும் விஸ்தலா வஹும் அபுனாவு சபுஇசினின், புள்ள 7 வயதை அடைகிறதோட உம்மவாப்பட கடமை ஒவ்வொரு தொழுக நேரத்திலையும் தொலைப்போண்டு ஏவுறது, புள்ளைக்கு தொழுகிறது கடமை இல்லை, தொலைப்போண்டு ஏவணும், சொல்லணும் ஒரு வார்த்தையும். 5 வயதுல மொண்டசூரி போட்டத கடமையாக விளங்குறாரு, 6 வயதுல ஸ்கூலு போட்டத கடமையாக விளங்குறாரு, 7 வயதுல இஸ்லாம் சொல்லுவது ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் பெற்றோருடைய கடமை பிள்ளையை பார்க்க சொல்லுவது தொலைப்போ. அவன் தொலாட்டி குத்தம் இல்லை, இவர் சொல்லாட்டி குத்தம். 3 வருஷம் இவ்வாறு செய்து கொண்டே இருக்க வேண்டும், அப்பதான் 10 வருஷமாக போல அவன் தானாக தொழ ஆரம்பிப்பான். 10 வயதாகவும் தொழலையா? இப்ப இஸ்லாம் சொல்லுது அவர்களை அடித்து தொழ வையுங்கள், ஒவ்வொரு நேரத்துக்கும் தொழ சொல்லும், தொழலாட்டி அடிச்சோம். 22 வயசு மகன் இன்னும் தொழில் இல்லை, இவர் கவலைப்பட்டும் இல்லை, மௌத்தாகின பிறகுதான் வந்திருக்கிறார். பதுவா கேட்டு என்ன கேட்கிறாரு? இப்பன பயமாக இருக்குது, அவன் அடக்கின கபூர்ல தண்டிக்கப்படுவான், எனக்கு என்ன ஒரு தீர்வு சொல்லுங்கோ, என்ன செஞ்சிட்டு அடக்கினா அவன் தண்டிக்கப்பட மாட்டான். இவர் பத்துவா கேட்கிறார், எதுவும் செய்ய தயார், குற்ற பரிகாரமாக எத்தனை ரூபம் செலவழிக்க தயார், சொல்லுங்க ஹதரத், நான் அதை செஞ்சுட்டு தான் அவன் அடக்கணும். ஏண்ட புள்ள கபூர்ல தண்டிக்கப்படுறது என பொறுக்கிறதுக்கு மேலா, நினைக்கிறதுக்கு மேலா, அதை செஞ்சுட்டு தான் நான் அடக்கணும். அவர் சொன்னார், இவரோ எல்லாம் யோசித்திருக்க வேண்டும், அவன் உயிருடன் வாழும் பொழுது. இப்ப எனக்கு மார்க்கத்தில தீர்வதான் சொல்லலாம். ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஹம்பலி மதுகபுடைய சட்டத்தை சொன்னார். இப்ப உண்ட மகனுக்கு மார்க்கத்துடைய தீர்வு என்னண்டா, அவன் இப்பொழுது முருத்ததாகிவிட்டான், அவன் முஸ்லீம்கள்ட்ட மையவாடியில அடக்கம் செய்யறதும் கூடாது, எங்கேயாலும் கொண்டு போய் புதைத்து விடு அப்படின்னா. இதுதான் இன்று எத்தனையோ பேருடைய நிலை.
உண்ண கொடுப்பதையும் உடுக்க கொடுப்பதையும் நல்ல சுகமாக வாழ வைப்பதையும் பொறுப்பாக விளங்கினார்கள். அவனை மறுமைக்கு தயாராக்கி மனைவி குழந்தைகளை சுவர்க்கத்திலே வாழ வைப்பதும் என்னுடைய பொறுப்பு என்பதை விளங்கிக் கொள்ளாததினால் தீன் வீட்டுக்குள்ளே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. பரவான தொழுகையின் மதிப்பே இல்லாமலாகி.
எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையின் நோக்கத்தை விளங்கிக் கொள்வோம். குர்ஆனில் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களையோ ஜின்களையோ நாம் எங்களை வணங்குவதற்கு எங்களை விளங்கி செயல்படுவதற்கு அன்றி படைக்கவில்லை. இவருடைய ஒவ்வொரு செயலின் மூலமும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். நோக்கத்தை புரிந்து செயல்படுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அன்
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், اللهم بارك على محمد.